فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من سره أن يبسط له في رزقه وينسأ له في أجله فليبر والديه وليصل رحمه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், சபா தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நன்னடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுவாக ஐசுமா குவிந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்திலே சிலர் பாட்டங்களாக 50-60 வயதுகளை தாண்டியவர்களாக, இன்னும் சிலர் தந்தைமார்களாக, இன்னும் சிலர் பிள்ளைகளாக, மகன்மார்களாக, இன்னும் சிலர் பேரர்களாக, பேரப்பிள்ளைகளாக, பாட்டன் கூட்டிகளையும் கண்டு இந்த இடத்தில் இருக்கிறோம். சுருக்கம் என்ன? நாம் பல வயது உடையவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் உலகத்திலே கணவர் என்ற பெயரை எடுக்காமல் மூத்தாகலாம். திருமணம் முடிக்கவில்லை, கணவர் என்ற பெயர் அவருக்கு கிடைக்காமல் மூத்தாகலாம். 20 வயதில் மூத்தாகலாம், 15 வயதில் மூத்தாகலாம், ஏன் 30 வயதை அடைந்து கூட திருமணம் முடிக்காவிட்டால் அவர் வாழ்க்கையில் கணவர் என்ற பெயரை அடையவில்லை. ஏன்? இது குடும்ப தொடர்பில் உள்ளது. ஒருவர் பட்டம் பதவிகளிலே ஒரு அமைச்சராக மாறாமல் மரணிக்கலாம், ஒரு இளமானி முதுமானி வைத்தியர், பொறியியலாளர், புவியியலாளர், டாக்டர், இன்ஜினியர், அக்கவுண்டர், ஜட்ஜ், நீதிபதி, லோயர், வழக்கறிஞர், இப்படியான பெயர்களை அவர் வாழ்க்கையில் அடையாமல் மூத்தாகலாம். ஆனால் உலகத்திலே ஒரு பெயரை அடையாமல் யாராலும் மூத்தாக முடியாது. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அதிலிருந்து தப்பவில்லை. அதுதான் ஒரு தாய்க்கு பிள்ளை என்ற பெயரை அடையாமல் யாரும் போட்டாக முடியாது. ஒரு தாய்க்கு மகன், தந்தைக்கு மகன். கண்ணியமானவர்களே, உலகத்தில் தந்தை இல்லாத ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தந்தை இல்லை, ஆனால் தாயை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்தான். தாயும் இல்லாமல் அவரை உருவாக்கியிருக்கலாம், தந்தை இல்லை தாயும் இல்லாமல் படைத்திருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தார், அது முதல் மனிதர். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னர் வந்தவர்கள் எல்லாம் ஒரு தாய்க்கு, ஒரு தந்தை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாகத்தான் இருந்து மரணித்திருக்கிறார்கள். இன்று சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் உலகத்திலே எந்த அந்தஸ்தை எந்த நிலைமையை அடைந்தாலும் அவருடைய வேர், அவருடைய அடிப்படை, அவருடைய பதவியாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அல்லாஹ் வைத்திருப்பது இந்த பெற்றோர்களை. பெற்றோர்களை எவன் பெற்றோர்களை அவமதிப்பானோ, எவன் பெற்றோர்களுடைய மனக்கசப்பை சம்பாதிப்பானோ, எவன் பெற்றோர்களுடைய மனதை நெருப்பு மூட்டுவானோ, எவன் பெற்றோர்களுடைய கண்ணீரை வடிக்க வைப்பானோ, இரக்கத்தினால் அல்ல கோபத்தினால், அவன் உலகத்தை ஆட்சி செய்கின்ற வல்லரசு ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், அவன் மந்திரியாக இருக்கலாம், அவன் வைத்தியராக இருக்கலாம், அவன் உலகத்திலே தலை சிறந்த பணக்காரனாக இருக்கலாம். அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மூதேவி, அவன் துப்பாக்கியசாலி. கண்ணியமானவர்களே, இன்று தற்காலத்தில் நமக்கு இரண்டு பிரச்சனைகள் தான் தரலாம். எல்லோரும் ஆரம்பத்துக்கு இறுதி வரைக்கும் இப்பொழுது இருக்கின்ற அந்த விழிப்புணர்ச்சியுடன் கேட்டால் அல்லாஹ் ஏதோ பிரயோசனம் பட வைப்பான் என்பது என்னுடைய மேல் ஆதரவு. இரண்டு பிரச்சனைகள் தான் நமக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தால், வேறு மூன்றாவது ஒரு தலையங்கம் இல்லை. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது அதை சொல்ல முடியும். அது என்ன? ஒருவருக்கு சொல்வார், வருமானம் போகாது, வெளிநாடு செல்ல வேண்டும், மகளை வெளிநாடு அனுப்ப வேண்டும், மனைவி வெளிநாட்டில், மகள் வெளிநாட்டில், மகன் வெளிநாட்டில். ஏன்? வருமானம் போகாது. பணம் இருக்கும், 10 கடை இருக்கும், 100 ஏக்கர் இருக்கும். இந்த மாவட்டத்திலே பிரதான வர்த்தகர், பணம் இருக்கிறது சொல்வார், பணம் இருக்கிறது, எனக்கு கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஹார்ட் இருதய நோய், எனது ஆபரேஷனுக்கு 25 லட்சம், எனது பிள்ளை பிறக்கும் பொழுது ஹார்ட்டில் ஓட்டை. பணம் இருக்கிறது, உடலில் ஆரோக்கியம் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரண்டுக்குள் தான் சுருங்குகிறது, பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை. இது இரண்டும் தான். நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்து பாருங்கள், தொழில் கிடைக்கவில்லை, ஆர்ப்பாட்டம். ஏன் ஆர்ப்பாட்டம்? பொருளாதார பிரச்சனை. கண்ணியமானவர்கள், ஏன் செலவெடுக்கிறாய், ஏன் திருடுகிறாய்? பொருளாதார பிரச்சனை. ஏன் ஏமாற்றுகிறாய்? பொருளாதார பிரச்சனை. ஏன் பரன் குறைந்ததை விற்கிறாய், பணத்தை எடுத்துவிட்டு குறைத்து கொடுக்கிறாய்? பொருளாதார பிரச்சனை. ஏன் மற்றவருடைய காணியை சேர்த்து வேலை அளிக்கிறாய்? பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் இருந்தால் உடலில் பிரச்சனை, உடலில் சுகம் இருந்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனை. இது இரண்டையும் நிவர்த்தி செய்வதற்குத்தான் நாம் இன்று பல வழிகளில் எழுச்சுகிறோம். ஆனால் நமது வீட்டுக்குள் இருக்கிறது தீர்வு. நாம் 5000 கிலோமீட்டருக்கு அங்கால், 100,000 மைல்களுக்கு அங்கால் சென்று தொழில் புரிந்து சம்பாதிக்கிறோம். 5-6 அடி ஒரு சான் ஒரு முழத்து கங்கால் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகுவதற்கான வழி இஸ்லாமிய முறைப்படி. கொஞ்சம் சம்பாதித்தாலும் எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்ற பரக்கத்தான வாழ்க்கை வீட்டுக்குள் இருக்கிறது, அந்த குடிசைக்குள் இருக்கிறது, அந்த தொட்டிலுக்குள் இருக்கிறது, அந்த தொட்டிலுக்குள் இருக்கிறது. வட்டி ஏன் நகையை கொடுக்கிறீர்கள்? கணவன் வாழ்க்கையிலே நினைவுக்கு தருகின்ற ஒரு ஞாபக சின்னம் தான் இந்த மகர். இந்த மகரை கூட முதலாவது மாதம் முடிந்ததும் மனைவி கொண்டு போய் வைக்கிறார் என்றால் வட்டிக்கு கொடுத்து எடுக்கிறேன், பேங்கில் வங்கியில் வைக்கிறேன், அடகு கடையில் கொடுக்கிறேன். ஏன்? பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. ஏன் வட்டி வியாபாரம் செய்கிறீர்கள்? தாயோடு தாயோடு தகாத உறவு கொள்கின்ற அளவு பாவம் அல்லவா? அந்த வட்டி தொழிலில் சம்பாதித்த பணத்திலேயே தாய்க்கு பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்தால் தாயுடனே தகாத உறவு கொண்டு விட்ட அல்லவா அந்த சாரியை வாங்குகிறீர்கள்? வட்டி பொருளாதார பிரச்சனை. கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸையும் தெளிவுபடுத்திவிட்டு அவருடைய தலையங்கங்கள் தொடர்ந்து ஞாபகத்தில் ஓவிய ஆயர் சூரத்து பணி சுராயில் சூரத்து இஸ்ரா என்ற இரண்டு பேர்களை கொண்ட சூரா. அந்த சூராவிலே அல்லாஹ் ஒரு இபாதத்துல்வா அல்லாஹ்வுடைய வணக்கத்தை பற்றி பேசி வந்து அவசல்லா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயா, அல்லாஹை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும். அதை அடுத்து ஒபில் வாரிதான் அல்லாஹுடைய இபாதத்துக்கு அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது பெற்றோர்களுக்குரிய உபகாரம். பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வாழுமாறு நான் மனிதர்களுக்கு என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன். என்னுடைய தீர்ப்பது சவா, கதா என்றால் அது முடிவெடுக்கப்பட்ட விடயம். காவி என்றால் நீதிபதி, கதா செய்த அவருடைய நீதி, அவருடைய முடிவு, தீர்ப்பு. அபில் வாழ்க்கை நேர்த்தானா, பெற்றோர்களுடைய நல்ல முறை நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டான் அல்லாஹ். தொடர்ந்து சொல்கிறான், இம்மா எவ்வளவு ஐந்தக்கன் சிபர் அஹதுஹுமா, இருவரில் ஒருவர் உங்களிடத்திலே பிள்ளைகளிடத்திலே நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் உங்களுடைய பெற்றோர் பெற்றோர் தான். பெற்றோர்கள் நீங்கள் பெற்றோர் இல்லை என்று ஒதுக்க முடியாது. நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம், பெற்றோர் பெற்றோர் தான். பெற்றோர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், உங்களுடைய தாய் தான். தாய் தந்தை, தந்தை ஒரு குடிகாரனாக இருக்கலாம், குடிப்பது அவர் செய்கின்ற பாவம் தான். ஆனால் உங்களுக்கு தந்தை என்ற பெயர் இல்லாமலாகாது. குடித்தாலும் அவர் தந்தை தான். ஏன், அவர் மாற்று மனத்தில் இருந்தாலும் உங்களுடைய தந்தை தான். அவர் அந்நியவராக இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு தந்தை என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய் முஸ்லீம் இல்லாத பெண் வருகிறார், நபியிடம் மோடி வந்து கேட்கிறார்கள், என்னுடைய தாய் அந்நிய மதத்தில் இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வரவில்லை, நான் அவருக்கு ஏதாவது கைமாறுதல் உதவிகள் ஒத்தாசைகள் அவரோடு சேர்ந்து உறவாடலாமா, உறவு முறையை பாதுகாக்கலாமா? அந்நிய பெண் நவியர்கள் தாய் தாய் தான், அவளுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்வதனுடைய கடமை. அந்நிய மதத்தில் இருந்தாலும் சிலை வணங்கினாலும் அல்லாவை நிராகரித்தாலும் தாய் தாய் தான், தந்தை தந்தை தான். அந்த பேர் இல்லாமல் ஆகாது. பேர் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழை கிழித்து வீசலாம், கச்சேரியிலும் பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் நெருப்பு பிடிக்கலாம், தாய் தந்தை என்ற பெயர் இல்லாமல் ஆகாது. கண்ணியமானவர்களே, இம்மயபுலவன் இந்த கட்சி பெறாகுமா, இருவரில் ஒருவர் உங்களிடத்திலே வயோதிகத்தை அடைந்தால் மூதாதையர்களாக இருந்தார்கள், கொள்ளுண்டுகிறார்கள், பாரம் சுமத்த முடியவில்லை, வயலில் வேலை செய்ய முடியவில்லை, சைக்கிள் ஓட்ட முடியவில்லை, கடலில் மீன் பிடிக்க முடியவில்லை, உங்களை மீன்பிடித்து காப்பாற்றிய தந்தை, இடியப்பம் சுட்டு காப்பாற்றிய தாய், சுட்டு சுட்டு காப்பாற்றிய தாய் இப்பொழுது எலும்பை இருக்க கூட சீவன் இல்லாமல் இருக்கிறாரா? அவர் கிளாகுமா அல்லது இருவரும் இருவரும் வயது பற்றி அடைந்து விட்டார்களா? சனா தப்பு இல்லகுமா, சிலர்கள் இதை வித்தியாசமாக விளங்குவது உண்டு. அல்ல சொல்கிறான், நீங்கள் சீ என்று கூட பாவிக்க வேண்டாம். உஃப் என்றால் சீ என்பது அருவருப்போடு ஒரு வெறுப்போடு பேசுவது. சீ என்ன இது? கண்ணியமானவர்களே, அப்படி கூட சொல்ல வேண்டாம். சிலர்கள் மாற்றி விளங்கினார்கள் தெரியாது, சீ என்று சொல்ல மாட்டார்கள், மற்ற தூசண வார்த்தைகளை எல்லாம் மல்லி கொட்டுவார்கள் பெற்றோர்களுக்கு. சீ என்று கூட சொல்ல வேண்டாம், அப்படி மதிக்கிறான் அல்லாஹ் பெற்றோர்களை. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நீங்கள் உங்களை தப்புள்ளமோ பல தப்புள்ளமோ தன்கருவமா அதற்கு பேச வேண்டாம், அதற்கு வேண்டாம் கடிந்து கொள்ள வேண்டாம். எங்கே அங்கே வாமசாயில பல தன்கர் கேட்டு வருபவரை விரட்ட வேண்டாம் என்று சொன்ன அதே அல்லாஹ் பெற்றோர்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டான், பெற்றோர்களை நீங்கள் கடினமாக பேச வேண்டாம். கடினம் கடுமை இரண்டையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒப்புள்ளவன கவுலன் கரீமா, கண்ணியமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். கவுல் கரீம் என்றால் மரியாதையாக பேசுங்கள், மரியாதை. பெற்றோரை பேர் சொல்லி கூப்பிட முடியாது, அடே என்று கூப்பிட முடியாது, பைத்தியகாரி என்று கூப்பிட முடியாது. கவுல் கரீம், கௌரவமாக பேசுங்கள். அன்பு தாயே, கண்ணியமான தந்தையே, இதற்கு உதாரணம் இருக்கிறது குரானில், குரானில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறிய குழந்தை, அறுத்த போகிறேன் மகனே, நான் கனவு கண்டேன் அபிப்பிராயம் என்ன, அல்ல அறுத்து சொல்கிறான், நான் கண்டால் அதை செய்ய வேண்டும். நபிமார்களுடைய கனவு உண்மையானது.
அறுக்கப் போகின்ற தந்தையை பார்த்து, கையில் கத்தியோடு இருக்கின்ற அந்த தந்தையை பார்த்து, தந்தையானி மூளை இருக்கிறதா உனக்கு, அறிவு இருக்கிறதா உனக்கு, இரக்கம் இல்லையா உனக்கு, கல் நெஞ்சமா உனக்கு, நீ எல்லாம் ஒரு வாப்பாவா, நீ எல்லாம் ஒரு உருப்பட்ட வாப்பாவா என்று பேச வேண்டிய மகன், மகத்தறிவு இல்லாத மகன், பருவ வேலை அடையாத மகன்
சொல்ல வேண்டும், என்ன இருக்க போகிறீர்களா, கஷ்டப்பட்டு கிடைத்த வளர்ந்த பிள்ளை இரக்கம் இல்லையா வாப்பா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, மூளை இல்லையா என்று பேச வேண்டிய பிள்ளை, விளக்கம் இல்லாத பருவத்தில் இருக்கின்ற பிள்ளை. அந்த பிள்ளை யா அபி என்றும் சொல்லவில்லை, யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய கண்ணியமான தந்தையே, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை செய்யுங்கள், என்னை அருங்கள், நான் தலையை தருவேன், கழுத்தை தருவேன். இதுதான் பிள்ளை, இன்பு அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தொடர்கிறது. கௌரவமாக பேசுவதற்கு ஒரு உதாரணம், யா அபத்தி தொடர்கிறது விடயம், நீங்கள் அவர்களுக்கு முன்னால் ஜலீலாக நடந்து கொள்ளுங்கள். ஜலீல் என்றால், நீங்கள் விளக்கத்தை நேரடியாக சொல்வதாக இருந்தால், பெற்றோர்களுக்கு முன்னால் உங்களுக்கு எவ்வளவு இழிவடைய முடியுமோ, எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ, எவ்வளவு பணிந்து போக முடியுமோ, அந்த அளவு நீங்கள் பணிந்து போங்கள். ஜுல் என்றால் ஜலீலாகுங்கள். அது கேவலம் அல்ல, பெற்றோர்களுடைய பெற்றோர்களுக்கு கீழே சுஜூதல்ல, சிரம் பணிவதல்ல, தாழி விழுந்து நாம் சுரம் சாய்ப்பதல்ல, அவர்களுடைய கட்டளைகளுக்கு காதை நீங்கள் கொடுத்து தலையசையுங்கள், எதிர்ப்புக்களை தூக்காதீர்கள். மினர் ரஹ்மா, எதனால், தந்தை அடிப்பார் என்ற பயத்தால் அல்ல, தாய் விளக்குமாறை தூக்குவார் என்ற பயத்தால் அல்ல, தாய் சுங்குத்தடியால் அடிப்பார் என்ற பயத்தில் அல்ல, தாய் அகப்பையால் அடிப்பார் என்ற பயத்துக்கல்ல, தாய் நெருப்பில் காய்ச்சி கரண்டியால் சூடு போடுவார் என்ற பயத்துக்கல்ல, மினர் ரஹ்மா, பெற்றோர்களோடு உள்ள அன்பின் காரணமாக, பெற்றோர்களோடு உள்ள பாசத்தின் காரணமாக நீங்கள் பணிந்து போங்கள். குரானில் நீங்கள் இவர்களுக்கு துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ரஹ்மத்துடைய துவாவை சொல்கின்ற, எந்த ரஹ்மத் இல்லாமல் சுவர்த்தம் போக முடியாதோ அந்த ரஹ்மத்தை சொல்கின்ற அந்த கட்டளை பெற்றோர்களுக்கு தான் வந்திருக்கிறது. ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை சிறு வயதிலே சுமந்து பெற்று ஆளாக்கி வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு அருள் புரிவாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாவே தான் துவா ஏற்றுக்கொள்பவன், அவனே தான் சொல்கிறான், நீங்கள் துவா செய்யுங்கள். இது ஆயத். ஹதீஸ் சொன்னேன், இந்த தலையங்கம் ஒரு ஜும்மா பிரசங்கத்தில் பேசி முடிக்கின்ற தலையங்கம் அல்ல, இது ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதில் படிக்க வேண்டிய பாடம். இது ஒவ்வொரு நாளும் உலமாக்களிடம் கால் மடித்து படித்து வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய பாடம். இன்று எல்லாத்தையும் அடைந்து விட்டோம், பெற்றோர்களுடைய துவாவை அடையவில்லை. உருப்பட மாட்டோம், உருப்பட மாட்டோம், எழுதி வையுங்கள். பெற்றோர்களுடைய சந்தோஷம் கிடைக்கவில்லையா, சந்திர மண்டலத்தில் வசித்தாலும் இறுதி முடிவு மோசமாக அமையும். சந்திர மண்டலத்தில் வசித்தாலும் நல்ல முடிவு வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காபத்துல்லா சிறையை தொங்கிக் கொண்டு ஹஜ்ஜிலே உம்ராவிலே மௌத்தாகினாலும் சுவர்த்தம் போக முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜரல் அஸ்வதை மோந்து கொண்டு முத்தமிட்டுக் கொண்டு மௌத்தாகினாலும் சுவர்க்க வாடையும் கிடைக்காது, எழுதி பதிந்து தொழுகி வைத்தாலும் பிரயோசனம் தான் வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாள் மசூதிலே தீனுடைய சபைகளில் உட்கார்ந்து படிக்க வேண்டிய பாடம், ஓடுகின்றதல்ல, உட்கார்ந்து படிக்க வேண்டிய பாடம். அதனால் தான் திருந்த முடியும், ஒரு ஜிம்மாவிலான் திருந்த முடியாது, அதையும் தொட்டு காட்டிக்கொள்வேன். எனவே ஹதீஸ் என்ன, உங்களுக்கு இரண்டு பிரச்சனைகள், ஒன்று பொருளாதார பிரச்சனை, இன்னும் ஒன்று ஆரோக்கிய பிரச்சனை, உடலியல் பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய சுயகரத்தல்ல, ஹதீஸ் நபவி, நபியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இப்படி இரண்டு விடயங்கள் கிடைப்பது யாருக்கு சந்தோஷமோ, யாருக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக அமையுமோ, இரண்டு பாக்கியங்கள், இரண்டு விடயங்கள் கிடைப்பது அவர் செய்ய வேண்டிய ஒரே வேலை தான். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்வேன், அதுக்கு மன்சர் ரகு ஐயுப்சத்தரகு பீரித்தி,
யாருக்கு? பொருளாதார அபிவிருத்தி. அபிவிருத்தி என்றால் கோடி சம்பாதிப்பதல்ல, ஆயிரம் சம்பாதித்தாலும் லட்சத்துடைய தேவை நிறைவேறுவது. இன்று பிடித்தது 10 கிலோ மீன் தான், அது 100 கிலோவுடைய பறக்கத்தை அங்கே அந்த வருமானம் கொண்டு வரும். இன்று விறகு வெட்டி ஒரு 500 ரூபாய் தான் தேடினேன், 5000 ரூபாயுடைய தேவை நிறைவேறும். இப்படியான ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமா? இன்னொரு கருத்து இருக்கிறது, பொருளாதாரம் கூட வேண்டுமா, பெருக வேண்டுமா, வருமானம் வர வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, இரண்டிணைக்கப்பட்டிருக்கிறது, விடயம் ஒன்றுதான். அடுத்ததாக யாருக்கு? வயம்சாலகுதி அஜலிகி, அமுருகி, பல வார்த்தை வந்திருக்கிறது. யாருக்கு? ஆயுளில் அபிவிருத்தி வேண்டுமோ, ஆயுளில் அபிவிருத்தி. இதற்கு இரண்டு கருத்து, ஒன்று பொருளாதார அபிவிருத்தி, ஆயுளில் அபிவிருத்தி. இது இரண்டும் தேவையானவர் செய்ய வேண்டியது ஒன்றும் அல்ல. கச்சாருக்கு, துபாய்க்கு, பஹ்ரைனுக்கு, ஜப்பானுக்கு, பிரான்சுக்கும் போக வேண்டிய தேவையில்லை. வீட்டுக்குள் கிண்ணியாவில் இருந்து கொண்டு, அந்த குடிசைக்குள் இருந்து கொண்டு எதர்ற வாழிதை, பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வாழட்டும். வயது கட்டுப்பாடு இல்லை. பெற்றோர் உங்களுக்கு 60 வயதா, உங்களுடைய தாய்க்கு 85 வயதா? நீங்கள் 60 வயது தான், நீங்கள் 3வது தலைமுறையை கண்டுவிட்டீர்கள் தான், 4வது பேத்திக்கும் பிள்ளை கிடைக்க போகிறது தான். உங்களுடைய 85 வயது தாய்க்கு நீங்கள் மகன், நீங்கள் மகன், நீங்கள் பேர குழந்தை இப்பைக்கு பஞ்சனம். உங்களுடைய தாயை மறக்க முடியாது, குடிசையில நிற்க முடியாது, கடலோரத்திலே தள்ள முடியாது, புதியோர் இல்லத்தில் சேர்க்க முடியாது. தாய் புத்தி கட்டு, ஐயறிவு இல்லாமலாகி ஒரு அறிவுதான் நெஞ்சி இருக்கிறது. தாயுடைய மகனை பார்த்து கூட நீ யார் மகனே என்று கேட்கிறார்கள். அந்த அளவு மறதியாக இருந்தாலும் உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை. வீட்டுக்கு கொண்டு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக மாறுங்கள், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும், உடலியல் பிரச்சனை நீங்கும். இது ரெண்டுதான் பிரச்சனை. ஆயுள் அபிவிருத்தி என்பதற்கு நேரடி கருத்து, உண்மையிலே அவர் வாழ வேண்டியது 50 வருடம். அல்லாவுக்கு, அல்லாவுக்கு உரிமை இருக்கிறது அவரை இன்னும் 10 வருடம் கூட்டி அவரை வாழ வைப்பது. கதை தட்டி கேட்பதற்கு எவனும் கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடியாது. அல்லாஹ்வுக்கு எம் சொல்லாஹு மாயஷா வயுஸ்பித், நினைத்ததை அளிப்பான், நினைத்ததை பதிவான். பிறதான ஏடு அவருடைய கைவசம், யாரும் அதை புரட்ட முடியாது, கள்ளக்கணத்தில் கொட்டோ கோப்பி அடிக்க முடியாது. அல்லாவிடம் உள்ளது, வயதை கூட்டிக் கொடுப்ப 40 வயது தான். நல்ல தன்மையை பார்த்து இவனை அல்லாஹ் நீடித்து இவனை 100 வரைக்கும் ஆற வைக்கலாம். அது அல்லாஹ்வுடைய கையில், அவருக்கே தெரியாத பொழுது மூத்தாகும் என்று. இந்த கருத்து, ஆயுளில் அபிவிருத்தி வேண்டுமா? நீங்கள் பெற்றோரை கேந்திரங்கள், கண்ணியமானவர்களே, பிரயோசனங்கள் ஏராளம், ஏராளம். அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏராளமாக கேள்விப்படுகிறோம், தாயின் காலுக்கு கீழே சுவர்க்கம் இருக்கிறது. அது இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அதிகமாக கேள்விப்படுவது குறைவு, ஆனால் ஹதீஸ் இருக்கிறது. நாம் கேள்விப்படவில்லை என்பதால் அது ஹதீஸ் அல்ல என்பதல்ல. ஹதீஸ் தாயுடைய காலுக்கு கீழே மாத்திரம் அல்ல, தாயுடைய குடும்பத்தோடு மாத்திரம் சேர்ந்து தந்தையுடைய குடும்பத்தை ஒதுக்கவும் கூடாது, தந்தையுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு தாயுடைய குடும்பத்தையும் ஒதுக்க முடியாது. இரண்டையும் நீங்கள் இணைத்து போக வேண்டும். தாயுடைய பேச்சை கேட்டு தந்தையை ஒதுக்க முடியாது, தந்தையுடைய பேச்சை கேட்டு தாயை ஒதுக்க முடியாது. இரண்டு பேருடைய கால் பாதங்களுக்கு கீழும் சுவர்க்கம் இருக்கிறது என்பதும் ஒரு ஹதீஸ். எனவே இரண்டு பேரையும் திருப்திப்படுத்தினால்தான் அல்லாஹுடைய திருப்தி. தந்தையுடைய திருப்தியில் தான் ரப்புடைய திருப்தி இருக்கிறது, தந்தையுடைய அதிருப்தியிலே ரப்புடைய அதிருப்தி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மக்கள் எல்லாம் தலைக்கு மேலே தூக்கி வைப்பார்கள், அமைச்சர், மந்திரி, பணக்காரன், அங்கு கண்டால் இங்கே காரத்தை கீழே கட்டியிருந்த மடித்திருந்த காரத்தை அழைத்து விடுவார்கள், கையை கட்டி நிற்பார்கள், ஓடோடி வருவார்கள், சூக்கி வேண்டுமானாலும் கொண்டு போவார்கள். சமூகம் மதிக்கிறது பெற்றோருடைய மனத்தில் வந்தால் நாம் உண்மையான கௌரவான்கள் அல்ல. எனவே கண்ணிமணர்களை, நான் பெற்றோர்களுடைய மதிப்பை விளங்கப்படுத்தி விட்டேன். சரி, பெற்றோரை அவமதிப்பவர் இஸ்லாத்தின் எந்த பார்வையில் இருக்கிறார்? பெற்றோருடைய சந்தோஷத்தை அடையாதவர், அதிருப்தி அடைந்தவர் இஸ்லாத்தின் பார்வையில் அவர் யார்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டு அதிசயங்கள் இருக்கின்றன. ஒரு ஆண் பெற்றோர்களை, குறிப்பாக ஆண் பிள்ளை எப்பொழுதுமே எதிர்த்து நிற்பது அதிகமாக தந்தையை தான். என் நானும் மாம்பிளை, தந்தையும் மாம்பிளை, என்னுடைய படத்தை நான் காட்டுவேன். எதிர்த்து நிற்பது தந்தையை. தாய் பக்கம் சற்று அன்பு கூடுதலாக இருக்கும், தாய் பெண் என்ற காரணத்தினால் சற்று கடினத்தை குறைத்துக் கொண்டாலும் தந்தையோடு, தந்தைக்கு அடித்தவர்களும் இந்த சபையில் இல்லாமல் இருக்காது பெரும்பாலும். அடித்தடித்தே கபருக்கு அனுப்பியவர்களும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை. அந்த கபர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியாதவர்களும் இல்லாமல் இல்லை. கணிமனவர்களே, சித்து நாட்கள் குழப்பவாதி என்ற பெயர் கிடைக்கிறது அவ்வளவுதான். பெற்றோருடைய அதிருப்தி அடைந்தவன், பெற்றோரை ஒதுக்கியவன், பெற்றோரை மதிக்காதவன், சமூகத்தில் குழப்பவாதி என்ற சான்று அதிகம் கிடைத்திருக்கிறது. சித்து நாட்களுக்கு தலைமை தாங்குபவன் சித்துனாக்காரன். அவன் பிஏ ஆக இருக்கலாம், அவன் எம்ஏ ஆக இருக்கலாம், அவன் கலாநிதியாக இருக்கலாம், அவன் ஜனாதிபதியாக இருக்கலாம், அதி மேலகுவாக இருக்கலாம், நிறைவேற்று அதிகாரம் கொண்டவனாக இருக்கலாம், அவன் சமூக துரோகி. என் பெற்றோர்களுடைய சாபத்துக்குள்ளானவன். அவன் 10 ஹஜ் முடித்திருக்கலாம், 100 உம்ரா முடித்திருக்கலாம், ஒரு வருடத்துக்கு 3 வீதம், 10 வருடத்துக்கு 30 வருடம், 30 உம்ராக்கள். கண்ணியமானவர்களே, சித்துனாவுடைய அதிகத்தில் வருகிறது கூட்டாளியுடைய பேச்சை மதிப்பான், நண்பருடைய பேச்சை கேட்பான், நண்பர் கூப்பிடுகின்ற இடத்துக்கு ஓடி போவான், இரவு 2 மணியாக இருந்தாலும் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடுவான், இரவு 12 மணியாக இருந்தாலும் ஓடி போவான், ஜாமம் அப்பொழுதுதான் தூங்கினான், 1 மணிக்கு அதுக்கு நண்பர் கோரடிக்கிறான், இப்படி ஒரு வேலை, இப்படி ஒரு பயணம், இப்படி ஒரு கஷ்டம் என்றால் ஓடி போவான். ஆனால் தங்கை வீட்டுக்குள் நோயோடு தவித்துக் கொண்டிருப்பார், தங்கை வீட்டுக்குள் பசியோடு தவித்துக் கொண்டிருப்பார், தாய் வீட்டுக்குள் நடுங்கிக் கொண்டிருப்பார் காய்ச்சலால். நான் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் யாரும் கோபிக்க வேண்டாம். நடுஜாமத்திலே நண்பருடைய பேச்சை கேட்டு ஓடியவன், கூதல் பார்க்காமல் ஓடியவன், பயம் பார்க்காமல் ஓடியவன், நடுங்கிக் கொண்டிருக்கின்ற தந்தைக்கு, தலைவலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தாய்க்கு, மகன் கொஞ்சம் பாமை பூசிவிடு, காலை கொஞ்சம் அமைத்துவிடு என்று ஒரு அடிக்கு அங்கால் இருந்து சொல்கின்ற, அல்லது அதைவிடவும் சமீபமாக தன்னுடைய கட்டிலே படுத்துக் கொண்டு சொல்கின்ற அந்த தந்தையுடைய பேச்சை மதிக்க மாட்டான். தந்தைக்கு தலை பிடிக்க தகுதி இல்லாதவன் ஒரு கூட்டாளிக்காக ஜாமம் பார்க்காமல் ஓடுவான். இவன் சமூகத்தில், சமூக சித்தினாவில் முதன்மை குழப்பவாதி என்ற சான்று கிடைக்கிறது. எத்தனையோ சர்டிபிகேட் அடிக்கி இருக்கலாம், ஆனா சமூக பார்வையில் குழப்பவாதி. சித்தினாக்களுக்கு தலைமை தாங்குவன் பிள்ளை பெண்களுக்கு வந்திருக்கிறது. பெண்கள் பெரும்பாலும் ஒதுக்குவது தாயை, பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் வதை செய்வது தாயை. நானும் பெண், அவரும் பெண், முட்டி கொண்டு போவேன். தந்தையை சற்று மதிப்பார்களே, நாம் பிள்ளை தாயோடு முட்டுவார்கள் பெண் பிள்ளைகள். அவர்களுக்கும் வருகிறது, அவர்களும் கியாமத்தினாலே வெகு விரைவில் வீட்டுக்குள் அழைக்கிறார்கள். ஒரு அடிமை தன்னுடைய ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கியாமத்தினுடைய அடையாளம் அதென்ன அர்த்தம்? பிள்ளை எஜமாட்டி போன்று, அரசி போன்று, இளவரசி போன்று இருந்து கொண்டு தாயை வேலைக்காரியாக பாவிக்கும். உடம்பில் ஆரோக்கியம் உற்சாகம் இருக்கிறது, தாய்க்கு வயது 75-70, எழும்ப முடியாது, உட்கார முடியாது, சமைக்க முடியாது. மீனை நீதான் வெட்ட வேண்டும், கரியை நீதான் ஆக்க வேண்டும், விறகும் நீதான் பிறக்க வேண்டும், பிள்ளையை நீதான் குறிப்பாட்ட வேண்டும். இவர் ராணி போன்றும் இளவரசி போன்றும் கட்டிலுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு, காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு, பஸ்மை அமைத்துக் கொண்டு முழு உலக காட்சிகளையும் பார்த்து கொண்டு இருப்பார். நேரத்துக்கு தாய் தீ ஊற்றி கொடுக்க வேண்டும், நேரத்துக்கு தாய் தேநீர் ஊற்றி கொடுக்க வேண்டும். பிள்ளை மனங்களித்தாலும் தாய்தான் கழுக வேண்டும். தன்னுடைய பிள்ளை மலம் கழித்தாலும் 65-70-80 வயது தாய் தான் கழுக வேண்டும். தன்னுடைய மனத்தை கழுவுவதற்கு கூட சிரமப்படுகின்ற தாய் இவள். இப்படிப்பட்ட மகள் வீட்டுக்குள் யா அல்லாஹ் இன்றே கியாமத்தினாலே உருவாக்கென்று கொடி நூக்குகிறார் அல்லாஹ்வுக்கு முன்னால். எங்கு உருப்படுவது? இது சமூகத்தின் பார்வையில் பெற்றோரை மதிக்கின்ற ஆணின் பெண்ணின் நிலைப்பாடு. இப்பொழுதுதான் பெற்றோர்களை அவமதிப்பதற்கான காரணங்கள் என்ன? இலகுவில் ஞாபகம் வைப்பதற்கு நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன். 4 பானாக்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வைக்கலாம். 1 ஆண்டு பிள்ளைக்கும் ஞாபகம் வைக்கலாம், மேலே இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கும் ஞாபகம் வைக்கலாம், 85 வயது அடைந்த ஒரு பெரிய மனிதருக்கும் ஞாபகம் வைக்கலாம். 4 பானாக்கள் தான் பெற்றோர்களை அவமதிப்பதற்கு தூண்டுகின்றன. முதலாவது என்ன? பணம். நான் பணக்காரன். 20 வருடத்துக்கு முன்னர் மடியில் பால் குடித்தவன் என்பதை மறந்து விட்டோம். 30 வருடத்துக்கு முன்னர் நான் கழித்த மலத்தையே நான் தின்றேன் என்பதை மறந்துவிட்டோம். மனத்திற்கும் விக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு காலத்தில் நான் இருந்தேன் என்பதை பணத்திமிர் பிடித்தவர்கள் மறந்து விட்டார்கள். பணத்திமிரால் பெற்றோரை ஒதுக்குகிறார்கள். வருமானம் செஞ்சு வந்து விட்டால், லண்டனுக்கு போய் வந்து ஒரு ஒரு வேலை வாங்கிவிட்டால் பெற்றோர்கள் யாரென்றும் விளங்குவதில்லை.
பணம் முதலாவது பானம். நான் விரிவாக பேச முடியும், நாளை முன்வைத்து விட்டு விரிவாக பேசுகிறேன். இரண்டாவது பானா பட்டம். பட்டம், நான் பிஏ, என்னோட உமா மூன்றாம் ஆண்டு தான் படித்தவர். நான் இங்கிலீஷ் மாஸ்டர், நான் ஆங்கிலத்துறையில் கலாநிதி பட்டம் முடித்தவன். என்னுடைய தந்தைக்கு அவருடைய பெயரை கூட எழுத தெரியாது தமிழில். பதவி, அதை பட்டம், பிஏ எம்ஏ பட்டம், பதவிக்கு முன்னர் பட்டம். நான் கலாநிதி, நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் ஜட்ஜ். என்னை சந்திப்பதாக இருந்தால் என்னுடைய தந்தை கூட வரிசையில் நின்று நம்பர் படிதான் சந்திக்க வேண்டும். தந்தையாக இருந்தால் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டம் வாங்கியவன் அவமதிப்பான். நான் ஆசிரியர், நான் கௌரவ ஆசிரியர், நான் பிரின்சிபல், நான் அதிகாரி, நான் டைரக்டர், மேனேஜர் என்று ஒருவன் பெருமையாக பதவியை வைத்து பெற்றோரை மதிக்கிறான். பட்டத்தை வைத்து பதவி, நான் அமைச்சர், நான் மந்திரி, நான் அந்த கூட்டுத்தாபனத்தில் அதிகாரி, நான் இந்த அரசியல் துறையிலே சேர்மன், தலைவர், நான் என்று தன்னுடைய பதவியை வைத்து, பதவியை வைத்து பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள். பதவி பெற்றோர்களை அவமதிக்க, ஈமான் தக்குவா இல்லாவிட்டால், இறையற்றம் இல்லாவிட்டால் அவமதிக்க தோன்றும். அவமதிக்க ஒரு கட்டம் இது. சரி, நான்காவது பானா. இது மூன்றும் பெரும்பாலும் எல்லோராலும் அடைய முடியாத ஒரு துறைன்னு நினைக்கிறேன். படிப்பு, படிப்பறிவு பெற்றோர்களை அவமதிக்கிறது. படிப்பறிவு, அங்கே ஆசிரியர் பட்டத்தை பதவியை சொன்னேன். அதுக்கு முன்னர் படிப்பு, நான் அறிவாளி, நான் கம்ப்யூட்டரை கலட்டி கூட்டுவேன், நான் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவன். நான் யார் தெரியுமா? நான் ஆங்கிலத்திலே, எனக்கு ஆங்கிலம் பேசுவது எனக்கு தூசி தட்டுவது போன்று. நான் யார் தெரியுமா? நான் இப்படிப்பட்ட அறிவாளி. என்னுடைய தந்தைக்கே நான் படித்து கொடுத்தவன். தாயே என்னிடம்தான் ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் என்னிடம்தான் வருவார் என்று படிப்பறிவை காரணமாக வைத்து பெற்றோர்களை அவமதிக்கிறோம். நான்கு பானாக்கள். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக, பணம், பட்டம், பதவி, படிப்பு, இந்த நான்கும் தான் இந்த பெற்றோர்களை பிள்ளைகள் அவமதிப்பதற்கு காரணம். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த துறையில் இருக்கிறோம் என்று நீங்கள் மாத்திரமல்ல நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு துறையில் தான் இருப்போம், ஏதோ ஒரு துறையில் இருப்போம், யாரும் வெளியாக முடியாது. ஏன்? தந்தை நான்காம் ஆண்டு படித்தவர், நாம் கோயில் எடுத்தவர் என்ற பெருமை அதில் உள்ளடங்கிவிடும். நான்கில் ஒன்றில் உள்ளடங்குவோம், யாரும் தப்பிக்க முடியாது. நான்கும் இல்லாதவர் யாரும் இல்லை. கனிமணவர்களே, இன்னும் ஒரு படி முன்னேறினால், பணம், என்னுடைய தந்தை விறகு வெட்டி சம்பாதிக்கிறார், சைக்கிளிலே மீன் வெட்டி திரிகிறார், என்னுடைய தந்தை மூளை தூக்குகிறார், என்னுடைய தாய் இடியப்பம் சுடுகிறார், கூலி வேலை செய்கிறார், குளத்திலும் ஆற்றிலும் சிறுகடலும் இறங்கி இறால் குடிக்கிறார். நான் யார் தெரியுமா? கொழும்பிலே பெரிய ஆபீஸிலே 25,000 சம்பளம் எடுக்கின்றவன் என்றும் அந்த பணப்பட்டியலில் சேரலாம். இருப்பது தவறல்ல, அவன் மதிப்பது தவறு. அழியும் பணமும் பட்டமும் பதவியும். மூத்துக்கு முன்னர் கேவலமாகித்தான் மூத்தாகும், இறுதி முடிவு மோசமாகவும். சரி, இந்த நான்கும் இருந்தவர் ஒருவரை நான் சொல்லப் போகிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த நான்கும் இருந்தால் திமிரு கட்டாயம் வரத்தான் வேண்டுமா? இல்லை, வரக்கூடாது. வருவது நியதியா? இல்லை, அது நாம உருவாக்குவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர் யார்? பணம் முதலாவது பானம் இவரிடம் இருந்தது. இவர் யார் தெரியுமா? இவர் எகிப்துடைய நீர் நிதி அமைச்சர், பைனான்சியல் மினிஸ்டர், நிதி அமைச்சர். பணம் கையில் எப்படி தொடங்கும்? இன்று நிதியமைச்சை இன்று மாறி இருக்கிற நிலைமை. இதுவரைக்கும் நாட்டு தலைவர் தான் அதை வைத்துக் கொண்டு சுரண்டி வந்தார், பறிக்கப்பட்டு விட்டது. இன்று நமது தலைவரிடம் இல்லை, ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கிறார். நிதியமைச்சை வெற்றி விளையாடலாம் பணத்தை. பணம் இருந்தது. இரண்டாவது பானா பட்டம். என்ன பட்டம்? நபிப்பட்டம். இதை விட பெரிய பட்டம், நபிப்பட்டத்தை விட பெரிய பட்டத்தை உலகத்தில் எவனாலும் அடைய முடியுமா? சந்திரமண்டலத்தில் வீடு கட்டுகின்ற அளவு அவன் இன்ஜினியர் துறையிலே முன்னேறினாலும் அவனால் நபிப்பட்டத்துடைய தூசியையும் அடைய முடியாது.
அவனாக பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டாலும் அவன் நபிப்பட்டத்தை விட அளவு. நபிப்பட்டம் பதவி, அமைச்சு பதவி, மினிஸ்ட்ரி அமைச்சு பதவி. நான்காவது பானா படிப்பறிவு. எந்த அளவு அறிவாளி தெரியுமா? எந்த அளவு அறிவாளி தெரியுமா? சிறிய வயது ஒரு கனவை கண்டார், ஏ அபத்தி இன்னி, அவர் சொல்லுகிறார் அந்த கனவிலே, நான் சந்திரனையும் சூரியனையும் சந்திரனையும் 11 கோள்கள் நட்சத்திரங்கள் இது அனைத்தும் எனக்கு சஜிதா செய்வதை கண்டேன், சிறம்பணிவதாக ஒரு கனவு கண்டே தந்தை என்று ஓடி ஆடி விளையாடுகின்ற பருவத்திலே தந்தையிடம் விளக்கம் கேட்கிறார். தந்தையும் ஒரு நபி, ஒரு ரசூல், எப்படி கௌரவமான குடும்பம், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு ஹலீல், நான்கு பரம்பரைகள் கௌரவ பட்டம் வாங்கிய இந்த காலத்தில் சொல்கிறோமே ஏதோ சிறிய விடயங்களை வைக்க ராயல் ஃபேமிலி என்று, அந்த ராயல் ஃபேமிலிக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் சூசி, கௌரவ குடும்பம், நபி அவர்கள் சான்று பகண்டார்கள், கரீம் கண்ணியமானவர், தந்தையும் கண்ணியமானவர், அப்பா பாட்டன் இஸ்ஹாக் அவரும் கண்ணியமானவர், தந்தை யாகூப் அவரும் கண்ணியமானவர், அவருடைய தந்தை இஸ்ஹாக் அவரும் கண்ணியமானவர், அவருடைய தந்தை இப்ராஹிம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறை நேசர், இத்தகல்லாஹ் இப்ராஹிம் கலீலா, இறை நேசரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நான்காவது பரம்பரை. அந்த கௌரவ பட்டம் வாங்கிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிக்காத திமிரும் மமதையும் அகங்காரமும் ஒரு சில ரூபாய்களை சம்பாதித்து ஒரு சில சான்றிதழ்களை வாங்கிவிட்டு ஒரு ஒரு 10 ஏக்கர் காணியை பெற்று ஒரு அமைச்சு பதவி 3 வருடம் வகித்தால் என்ன திமிர் நமக்கு? எங்கிருக்கிறோம் நாம்? நாங்கள் சொல்லிவிட்டு படிப்பறிவு. அந்த கனவுக்கு தந்தைக்கு கூட அந்த நேரத்தில் விளக்கம் தெரியாது. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார், இந்த பதவிகள் எல்லாம் பெற்று நபிப்பட்டம் பெற்று பின்னால் எத்தனையோ வருடத்துக்கு பின்னர் அங்கே பலஸ்தீனிலே கண்ட கனவுக்கு ஈஜிப்திலே விளக்கம் சொல்கிறார். தான் கண்ட கனவுக்கு தானே விளக்கம் சொல்கின்ற அளவு அறிவாளி. எந்த பெரிய அறிவாளியும் தான் காண்கின்ற கனவுக்கு இன்னும் ஒருவரிடம்தான் விளக்கம் கேட்பார். இந்த அறிவாளி தன்னுடைய கனவுக்கு தானே விளக்கம் சொன்னார் என்றால் எவ்வளவு அறிவாளி! இந்த அறிவு பெற்றோர்களை அவமதித்ததா மதித்ததா என்பதை நான் சொல்ல வருகிறேன். பலஸ்தீனிலிருந்து பெற்றோர்கள் வருகிறார்கள், சகோதரர்கள் வருகிறார்கள், வரவேற்கிறார்கள். 2 கருப்பொருட்களிலே தலைப்புகளில் ஒரு விழா எடுக்கிறார்கள், வரவேற்பு விழா, கௌரவிப்பு விழா. வரவேற்பு விழா யாருக்கு? தாய் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும். கௌரவிப்பு விழா யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 2 விழா, ஒன்றில் சதாநாயகர், இவர் கௌரவிப்பு விழா நடக்கிறது. அது விழா கௌரவிப்பு விழா தான். கண்ணியமானவர்களே, இன்று மகன் பட்டதாரி, படித்தவர், சமூக சேவகர், ஊருக்கெல்லாம் சேவை, தாயின் தந்தையும் கூட செய்யும் தமிழ் சேவை, ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஏன் சேவை? அடுத்த முறை தேர்தலில் இறங்க இருக்கிறார், தாயின் தந்தை கூட உனக்கு போட மாட்டார்கள் வாக்கு. ஏன் அந்த அளவு நீ கெட்டவன்? உனக்கு தாய் தந்தை உனக்கு வாக்கு போடாமல் ஊர் முழுக்க வாக்கு போட்டு உனக்கு என்ன பயன்? அந்த விழாவில் இன்று நமது பிரதமர் இல்லையார் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டார், மகன் ஒரு துறையிலே சாதித்து விட்டார், பொன்னாடை போட்டுகிறார்கள். 25 வருடம் ஆசிரியர் தொழிலை முடித்து பிரியாவிடை, வெள்ளி விழா, வைர விழா என்றெல்லாம் கொண்டாடும் பொழுது போட்டுகிறோம் பொன்னாடை, கௌரவிக்கிறோம், பரிசில் கொடுக்கிறோம். அந்த ஆசிரியருடைய பெற்றோர் அவருடைய ஊரில் குடிசையில் இருக்கிறார்கள் அல்லது வீட்டில் இருக்கிறார்கள். இந்த விழா நடக்கிறதா இல்லையா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌரவிப்பு விழாவில் பிரதமர் யார் தெரியுமா? 2 பெற்றோர்களும். கிழவிதான், கிழவன் தான், உடுக்க தெரியாது, சாரம் கட்ட தெரியாது, கோட் சூட் அடித்து வெள்ளக்காரர்கள் எல்லாம் விளங்குகின்ற, அரசியல்வாதிகள் எல்லாம் வருகின்ற, மந்திரிமார் எல்லாம் வருகின்ற சபைக்கு மீன் பிடிக்கின்ற என்னுடைய தந்தையை எப்படி உட்கார வைக்கலாம் என்று அந்த விழாவுக்கு நாம் சொல்வதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிரதமர் சிம்மாசனத்திலே சிறந்த மாதிரி ஆசனத்திலே யாரை உட்கார வைத்தார்? அந்த நேரத்திலே எகிப்துடைய மன்னரையா? அந்த நேரத்திலே எகிப்துடைய பிரதான அமைச்சரையா? அந்த நேரத்திலே எகிப்துடைய பிரதான பணக்காரனையா, அறிவாளியையா? இல்லை, வரசாமையான அந்த சிம்மாசனத்திலே பிரதம அதிதி கட்டி, அந்த சிம்மாசனத்திலே பிரதம அதிதியுடைய சீட்டிலே உயரமாக அந்த சீட்டை அடித்து வரச உயரமாக எல்லோருக்கும் விளங்குவதற்கு, நான் ஒரு நபிதான், நான் ஒரு ரசூல் தான், நான் ஒரு பணக்காரன் தான், நான் ஒரு அறிவாளிதான். ஐந்தாவது ஒன்றும் இருந்தது, அதை சொல்லவில்லை நான். ஐந்தாவது அழகு இருந்தது, அழகு ஆணழகன். பெண்கள் கையிலே பழத்தையும் கத்தியை வைத்துக் கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துக் கொண்டு விரலை வெட்டி கொண்டார்கள். அந்த அளவு பெருமை இல்லாத அழகு, திமிர் இல்லாத அழகு. பாப்பா கருப்பு நான் வெள்ளை என்ற திமிர் எனக்கு இல்லை என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கருப்பென்று நான் சொல்லவில்லை, நமக்கு காட்டுகின்றார்கள். அந்த உயரமான சிம்மாசனத்திலே அந்த வயது முதிர்ந்த தாயையும் தந்தையையும் கௌரவித்தார் என்று அல்லாஹ் சூரத்து யூசுஃபிலே சொல்கின்றான் என்றால், இந்த காலத்து பணக்காரர்கள், அமைச்சர்கள், பட்டதாரிகள், அறிவாளிகள் எல்லோருக்கும் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூர யூசுஃபை ஆலிம்களிடம், உலமாக்களிடம், மொழிபெயர்ப்பை பார்த்து மேதையாகிவிடாமல் உலமாக்களிடம் கால் மடித்து விளக்கம் படித்து பணிவுத்தன்மை ஏற்படுத்தி நல்ல திருப்தியோடு மரணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரிதாவை அடையக்கூடிய பிள்ளைகளாக மாறுவது நமது கடமை. கண்ணியமானவர்களே, இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது. சிலர் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கவலைக்குரிய விடையும், நான் குறை சொல்லவில்லை. இது ஒரு தனி முஸ்லிமோ, நான் கவலையோடு பேசுகிறேன். இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, இந்த ஊரிலே பிறந்து பிறண்டு வளர்ந்தவன் என்ற உணர்வோடு நான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் கோபிக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய மேல் ஆதரவு. நீங்கள் யாரும் என்னோட கோபிக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது ஒரு முஸ்லிம் கிராமம், இது ஒரு முஸ்லிம் ஊர். சின்னியா என்றாலே முதலாவது மீட்டெடுக்கப்படுவது அது ஒரு முஸ்லிம் ஊர் அல்லவா? இந்த ஊரிலே ஜும்மாவுக்கு அதான் சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் வராவிட்டால் யாரிடம் சொல்லி அழுவது? கவலையாட்டுகிறது. யாரும் கோபித்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய மனதில் திடீரென்று தவிடையும். நீங்கள் இப்பொழுதுதான் வருகின்றீர்கள் என்பதற்காக இரண்டு மணிக்கு எனக்கு மிம்பரில் இருந்து இறங்க முடியாது. நீங்கள் அதான் சொல்லும் பொழுது மிம்பரில் ஏறியவுடன் அதானை சொன்னார்களே, அந்த அதானுக்கு நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும். இதற்கு பின்னதாவது இப்படியான பிரசங்கங்கள் கேட்காததனால் தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, சகோதரர்களுக்கு பிரச்சனை. சகோதரர் சகோதரனை கொள்கிறான், மச்சான் மச்சானை கொள்கிறான், தாய் தந்தையை பிள்ளை கொள்கிறது, நஞ்சு விட்டுகிறது, விரட்டுகிறது, அடிக்கிறது. இப்படியான பிரசங்கங்களையாவது கேட்டு திருந்துவோம். கோபிக்க வேண்டாம், இரக்கத்தோடு சொல்கிறேன். நேரத்துக்கு பள்ளிக்கு வாங்க, நல்லா ரஹ்மத் செய்வான். இப்பொழுதும் சிலர் வந்து கொண்டிருக்கின்றால் இரண்டு மணிக்கு என்னால் இறங்க முடியாது, இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் இறங்க வேண்டும். இதிடையில் நினைத்தவடையும் சரி, நாம் பெற்றோர்களை எந்த முறை நடத்துகிறோமோ நமது பிள்ளை நம்மை நடத்தும். அதுக்கு சிறிய நிகழ்வும் இன்னொரு பயங்கரமான ஒரு நிகழ்வும் தான் என்னுடைய இன்றைய பிரசங்கத்தில் எஞ்சியிருக்கின்றன. கவனமாக கேளுங்கள். ஒரு மகன் நாடகம் அல்ல, படம் அல்ல, வீடியோ அல்ல, ஆடியோ அல்ல, பேப்பர் அல்ல, முன்னே காலத்தில் நடந்த வரலாறு. விரிவாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு மகன் இழந்தாரி, தந்தையை சுவற்றில் சாய்த்து இந்த இடத்தை பிடித்து முகத்திலே குத்துகிறான், நெஞ்சிலே குத்துகிறான். தாய் பாய்ந்து சொன்னால், ஏய் உன் தந்தை அல்லவா, அடிக்கிறியே, உன்னை வளர்த்தவர் அல்லவா. தாய் குத்தி சொல்கிறார் மகனுக்கு. மகன் சொன்னானாம், உம்மா நீங்கள் புத்தி சொல்லுகிறீர்கள், நல்லபடியாக இந்த பயிற்சியை எடுத்ததே இவரிடம்தான். இவருக்கு நான் அடிக்கிறேன், என்னுடைய தந்தை தான், உங்களுடைய கணவர் தான், நீங்கள் இரண்டு பேரும் என்னை ஹலாலாகத்தான் பெற்றீர்கள், சந்தேகமில்லை. நான் இவருக்கு அடிக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. அடிக்கின்ற பயிற்சியை நான் இவரிடம்தான் எடுத்தேன். சில வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய அப்பா இவருடைய தந்தையை இப்படி சுவரில் சாய்த்து அடிப்பதை நான் கண்டேன். அடிக்கும் பிள்ளை நாம் அடித்தால், நாம் ஒன்றடித்தால் பிள்ளை பத்து அடிக்கும். நாம் ஏசினால் நமது பிள்ளை அடிக்கும், நாம் விரட்டினால் நமது பிள்ளை கொல்லும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருபடி மேலே செய்யும். கண்ணியமானவர்களே, இது சிறிய சம்பவம். பெற்றோர்களுடைய நான் ஆரம்பத்து சரி, கவுலும் சரி, கண்ணியமாக பேசுங்கள். தாயம்மா, என்னம்மா, அன்பே, செல்லவே என்று எங்களை கூப்பிட்டது போன்ற சிறு வயதில் இப்பொழுது சின்ன பிள்ளை கொண்டு அவர்கள் மாறிவிட்டார்கள். நாம் கூப்பிடுவோம், தூக்கி வைப்போம், அவருடைய பணிவிடைகளை செய்வோம். எப்பொழுது போனிலே கேம் விளையாடிக்கொண்டும், லேப்டாப்பிலே கேம் விளையாடிக்கொண்டும் மன்னிக்க வேண்டும். சாதனங்கள் பிரதானம். பனித்தலையங்கள் இணைத்தால் எனக்கு இன்னும் அரைமணித்தாலும் தேவைப்படும், இணைக்கவில்லை. சாதனங்கள், நமது வீட்டில் இருக்கின்ற காட்சி பெட்டிகள், நமது கையில் இருக்கின்ற போன், நமது காதில் இருக்கின்ற இயர்போன், நாம் கேட்கின்ற அந்த செவிப்புலன்களுக்குள்ளே போகின்ற பார்க்கின்ற காட்சி தான் இன்று பெற்றோர்களை கொலை செய்வதற்கு காரணம். கசப்பாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது. அந்த காட்சி நாடகம், அந்த படம், அந்த சினிமா, அந்த பேப்பர், அந்த மேகசின், அந்த டவுன்லோட், அந்த வீடியோ, அந்த ஆடியோ, இதுதான் நம்மை நாசத்து பக்கம் கொண்டு செல்கிறது. மஸ்தியுடைய வாசலை தான் நிற்கிறோம், அதான் சொல்கின்ற சத்தம் கேட்கவில்லை என் காதலியே போன். இது முனாஃபித்தனத்தை உண்டாக்கி பெற்றோர்களுடைய பாபத்துக்குள்ளார். கவுலும் கரீமினை நான் கவுலன் ஜலீலை சொல்கிறேன், தெளிவான பேச்சு பேசினால் நமக்கு பலிக்கும். இதுதான் கடைசி நிகழ்வு. ஒருவர் இருந்தார், ஒரு அவாம் ரஹமத்துல்லாஹி ஒரு மையவாடியால் போய்கொண்டிருக்க ஒரு பெரிய பிரதான ஒரு மேலு ஒரு ஊருடைய மையவாடியில் போய்கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான சம்பவம். விழிப்புணர்ச்சியுடன் கேட்டு மனநமிட்டு பதிவு செய்து செயல்படுத்துங்கள். திடீரென்று ஒரு கபரிலிருந்து ஒருவர் எழும்புகிறார். அல்லாஹ் காட்டினா எழுந்தவர் உடம்பு முழுக்க மனித உடம்பு, முகம் தலைகள் எல்லாம் கழுதை தலை, உருமாற்றப்பட்டிருக்கிறார். எழுந்தார், ஒன்றும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. எழுந்து இப்படி ஊரை பார்த்து விட்டு ஒரு சில நிமிடங்கள் தலையை காட்டி விட்டு உள்ளே போய்விட்டார். இவர் ஊருக்கு புதுசு, போனவர் ஊருக்கு புதுசு. பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தது, அங்கே போனால் ஒரு மூதாட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மூதாட்டி அவரின் தாய் அல்ல, அது வேறொரு பெண்மணி. அந்த மூதாட்டியை கேட்டார், தாயே இப்படி கபரில் இருந்தவன் இருந்தான், அவருடைய முகம் எல்லாம் கழுதை முகம், உடம்பு மனித உடம்பு, அவன் யார், அவருடைய கபரு அவருடைய மையத்துக்கு என்ன நடந்தது? அந்த மூதாட்டி சொன்னார், இவன் ஒரு குடிகாரன், இவன் தாயுடைய மனதை புண்படுத்தியவன், இவன் தாய் தந்தையுடைய பேச்சை கேட்காமல் சுத்தி திரிந்தவன், தாய் தந்தையுடைய பேச்சை மதிக்காதவன், தாய் தந்தையுடைய பேச்சை தட்டியவன், குடித்து விட்டு வந்து தாயை படாத பாடுபடுத்துவான், தாய்க்கு தொந்தரவு செய்வான், அடிப்பான், ஏசுவான், திட்டுவான். அதை ஆக்கவில்லையா? இன்று கருவாடன் ஆக்கினாயா? இன்று செமண்டின்தான் ஆக்கினாயா? கோழி ஆக்கவில்லையா? இறைச்சி ஆக்கவில்லையா? ஒவ்வொரு நாளும் உனக்கு மீன் தானா? உனக்கு ஒவ்வொரு நாளும் வட்டக்காய் தானா? தாயுடைய சாப்பாட்டு தொடக்கம் தாயுடைய அனைத்தையும் குறையாக பேசுவார். குடிவெறியில் தகத்துவார். தாய் சொல்வார், அன்பு மகனே குடிக்காது, உன்னோட உடல் நலனுக்கு கேடு, இது உன்னோட உடம்புக்கு பொருத்தம் இல்லாது, குடி குடிப்பழக்கத்தை விடு மகனே, ஹராம் குட்டி நாசமாப்போ ஹரபாப்போ என்று தாய் தந்தையும் பெற்றவர்களுக்கு பதுவா செய்யக்கூடாது. பதுவா செய்வோம், அழிந்து போ, இடி விழுந்து போ, முட்டி சாவு. முட்டியவுடன் காலுடைய ஆசத்தில் இருக்கும் பொழுது பதுவா செய்த அதே வாய் அல்லாவிடம் துவா கேட்டு அல்லது பயனில்லை. பதுவா செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு, நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களுடைய இரத்தம் துவா செய்யுங்கள், நல்ல வழிகளில் அனுப்புங்கள், திருந்துகின்ற பாதைகளை காட்டிக் கொடுங்கள், திருந்துகின்ற சபைகளிலே உட்கார வையுங்கள், திருந்துகின்ற இடங்களுக்கு அனுப்புங்கள் பயணத்தில், சூழலை மாற்றுங்கள், பிள்ளை உங்களுடைய கண்ணை குளிர வைக்கும். சொல்வான் தாய்க்கு, உமா நான் குடிப்பேன் குடிக்காமல் இருப்பேன் ஏண்ட இஷ்டம், நான் படம் பார்ப்பேன் பார்க்காமல் இருப்பேன் ஏண்ட இஷ்டம், நான் கூட்டாளியோட சுத்துவேன் சுத்தாமல் இருப்பேன் ஏண்ட இஷ்டம், நான் அந்த பெண்ணை காதலிப்பேன் காதலிக்காமல் இருப்பேன் என்னுடைய இஷ்டம். நீங்க கிழவி, நீங்க பைத்தியகாரி, நீங்க ஜோதி, நீங்க என்றெல்லாம் திட்டுகிறோமே, கூடிய சீக்கிரம் அந்த பேருக்கு நாம் ஆளாகும். இவன் சொல்வான் ஒரு வார்த்தை தான், வந்தது ஒரு வார்த்தை, தாயே சொல்ல மாட்டான், அடியே. இத்தனை பேர் அடியே சொல்லி விட்டோம் தாய்க்கு, அடியே. காதலியை பார்த்து ஸ்வீட் ஹார்ட் என்று கொண்டிருந்தவர்கள் ஃபேஸ்புக்கிலே மை ஹார்ட், நானும் நீயும் ஒரே ஹார்ட்டில் இரண்டு உடம்பு என்று கொஞ்சி செக் பண்ணுகின்ற வாலிபன் தாய்க்கு அடியே, தாய்க்கு பைத்தியகாரி என்றால் உருப்படுவான் அவன். கழுத கத்திரமாய் கத்தாம இருடி என்பான், கழுத கத்திரமாய் கத்தாம இருடி, நான் குடிப்பேன் குடிக்காமல் இருப்பேன் ஏண்ட இஷ்டம்டி என்றான். ஒரு நாள் குடிப்பழக்கம் உடம்பை கெடுக்கும் என்றால் ஆயுள் முடியும், வாலிப பருவத்திலே செத்து விட்டான். அடக்கினோம், அடக்கிய நாள் முதல் எந்த நேரத்தில் அடக்கினோமோ இன்று வரைக்கும் அடக்கிய நேரத்திலே வெளியே வந்து தன்னுடைய முகம் கழுதை முகமாக மாற்றப்பட்டதை காட்டி உள்ளே போகிறான். தாய்க்கு கழுதை என்று ஏசியவனை கழுதை முகமாக எல்லாம் மாற்றினான். எத்தனை பேருக்கு இன்னும் 10 வருடத்தில் பைத்தியம் பிடிக்க இருக்கிறதோ தெரியாது. மன்னிப்பு கேளுங்கள். இந்த ஜிம்மா முடிந்தவுடன் சாப்பிட முன்னர் தாய் தந்தையிடம் ஓடுங்கள். இந்த சபை தாயின் தன் மகனும் தந்தையும் பகையா? நீங்கள் சொல்லுதவுடன் சொர்க்கம் வேண்டும் என்றால் தந்தையை கட்டுப்பிடித்து நீங்கள் முசாபாக செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் சொர்க்கம் போக முடியாது. இது ஹதீஸ் குர்ஆன். உடனே போங்கள். எத்தனை கிலோமீட்டர் கங்கால் இருந்தாலும் பெருநாள் இரண்டு பெருநாளுக்கு மாத்திரம் பார்ப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியவர்கள் தாய் தந்தை. எனவே நாம் பேசிக்கொண்டு போவதற்கு ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான தகவல்கள் இருக்கின்றன. சுருக்கிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, திரும்புவோம். இப்படியான கொத்துபா பிரசங்கத்தில் நாம் அதான் சொல்லும் பொழுது இதற்கு பின்னர் உட்காருவோம், படிப்பினை பெறுவோம், வாழ்க்கையில் செயல்படுத்துவோம், நல்ல முடிவை அல்லாஹ் தருவான், சுவர்க்கத்தை தருவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முன்னர் பெற்றோருடைய திருப்தியின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய நண்பிள்ளைகளாக நம்மை மாற்றி தருவானாக. நான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றாரோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. நான் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யாரும் எத்தனையோ பேர்கள் நான் தாய்மார் தந்தைமாருடைய மனசை உடைத்திருக்கிறோம் யாவா, பெற்றோருடைய மனதை புண்படுத்தியிருக்கிறோம் யாவா, அவர்களுக்கு வெறுப்பான முறை நடந்திருக்கிறோம் யாவா, அதில் எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாவா, இப்பொழுது எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாது யாவா, அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் யாவா, அவர்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யாவா, அவர்களுடைய பெயர்களில் சதக்கா ஜாரியாக்களை தான தர்மங்களை செய்ய நியமித்து வைக்கிறோம் யாவா, நல்ல விடயங்களை செய்து அவர்களுடைய கபரு கடப்பை நாங்கள் உத்தேசிக்கிறோம் யாவா, அதைத்தான் உள்ளத்தில் உறுதி கொள்கிறோம் யாவா. யாவா உண்மையான நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக, பெற்றோர்களுடைய திருப்தி அடைந்து சுவர்க்கத்தை அடைகின்ற பிள்ளைகளாக நம் அனைவர்களை மாற்றி இறுதி முடிவை களிமாவுடன் ஆக்கி வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.